നബീന അലൈഹി സ്വലാത്തു വസ്സലാം ലാ തബീഉൽ വറഖത ബിൽ വറഖതി വദ്ദഹബ ബിദ്ദഹബി വശഈറ ബിശഈറി വത്തംറ ബിത്തംറി വൽ മിൽഹ ബിൽ മിൽഹി ഇല്ലാ ബിമസലൻ ബിമസലിൻ വയദൻ ബിയദിൻ ഔ കമാ ഖാല അലൈഹി സ്വലാത്തു വസ്സലാം. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே மனிதன் அவன் வாழ்வதற்கு தேவையான என்னென்ன அம்சங்கள் அடிப்படையானவையோ இன்றியமையாதவையோ அவற்றையெல்லாம் தெள்ள தெளிவாக அந்த தேவைகளை அந்த காரியங்களை மனிதன் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், எந்த வகையிலெல்லாம் அவன் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நிறைவேற்றக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அற்புத மார்க்கமான தீன் அல் இஸ்லாத்திலே நமக்கு மிக தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி, இஸ்லாம் என்பது ஒரு மதமோ அல்லது சமயமோ அல்லது சமயம் சார்ந்த கொள்கைகளோ அல்ல, மாறாக இது ஒரு மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய, மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிதான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். அந்த அடிப்படையில் மனிதனுடைய எல்லா தேவைகளை பற்றியும் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையின் மிக அத்தியாவசியமான, மிக மிக அடிப்படை தேவையான, மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை என்றிருந்தால் அது அந்த மனிதனுடைய பொருளாதார தேவை. இதை பற்றி கடந்த வாரங்களில், சென்ற வாரம், அதற்கு முந்தைய வாரம் கூட உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான கொள்கை, உலகத்திலே வேறு எந்த மதமும் எந்த சமயமும் எந்த இசமும் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு பொருளாதார கொள்கையை நமக்கு வகுத்து தரவில்லை. பிற்காலத்தில் பெரிய பெரிய பொருளாதார மேதைகள், பெரிய பெரிய பொருளாதார அறிவு ஜீவிகள், பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ் திறமைசாலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட அவர்கள் வகுத்து தந்த பொருளாதார திட்டங்கள், அவர்கள் இந்த உலகத்தினுடைய செழுமைக்காக மக்களுடைய வளத்திற்காக என்று வகுத்து தந்த பொருளாதார திட்டங்கள் எல்லாம் பிற்காலத்தில் பெரிய அளவிலே தோல்வியைத்தான் அவையில் தழுவின. அதற்கு இன்று நம்முடைய உள்ளங்கை நெல்லிக்கனியை போன்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனால், பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஆன்மீகம் என்பதெல்லாம் போய், ஆன்மீகம் எல்லாம் தேவையில்லை, மதம் என்பது மனிதனை மயக்கக்கூடிய அஃபீனை போன்ற ஒரு போதைப் பொருள், அந்த போதைப் பொருளுக்கு மனிதன் அடிமையாகிவிட்டால் பிறகு அதிலிருந்து நான் மீளவே முடியாது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே பொருளாதாரம் தான் அடிப்படை. ஆகவே அந்த பொருளாதார கொள்கையை நான் உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிறேன் என்று உலகத்தில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதையார் என்றால் கார்ல் மார்க்ஸ். அவர் தன்னுடைய பொருளாதார கொள்கையை மட்டுமே முன்வைத்து ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையை உலகத்தில் உருவாக்கினார். அந்த கார்ல் மார்க்ஸினுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையினுடைய அடிப்படை என்னவென்றால் பொருளாதாரம் தான். அவர் உருவாக்கிய அந்த பொருளாதார கொள்கை அது பிறந்த நாட்டிலேயே தோல்வி அடைந்தது, சைனாவிலும் ரஷ்யாவிலும். கம்யூனிஸ்ட் கொள்கை எந்த நாட்டிலே பிறந்ததோ பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து அந்த நாட்டிலேயே ரஷ்யாவிலும் சைனாவிலும் அந்த பொருளாதார கொள்கை தோல்வி அடைந்தது. ஏனென்றால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கை நாட்கள் செல்ல செல்ல, நாகரிகம் வளர வளர, விதவிதமான பொருளாதாரங்கள் உருவாக உருவாக இவர்களுடைய பழைய பஞ்சாங்க கொள்கைகள் அந்த புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு முன்னால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அதனால் பொருளாதார வளர்ச்சிக்கென்று அவர்கள் கம்யூனிஸ்டுகளால் தீட்டப்பட்ட திட்டங்கள் பிறகு அவர்களே பொருளாதார வீழ்ச்சியின் பக்கம் அழைத்து சென்றது. ஆனால் மனிதனுக்கு தேவையான எல்லா கொள்கைகளையும், ஆன்மீகம், அரசியல், அறிவியல், சமூக வாழ்க்கை, பொருளாதாரம் என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தெல்ல தெளிவான தீர்வை சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான் தன்னுடைய பொருளாதார கொள்கையில் இன்றளவிலும் கூட ஒரு சிறிய மாற்றமும் இல்லாமல், ஒரு சிறிய கூடுதல் குறைவு இல்லாமல் இன்று வரை தலை நிமிர்ந்து நிற்கின்றது அல்லாஹ் தந்து வகுத்து தந்த பொருளாதார கொள்கை. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வரை இந்த பொருளாதார கொள்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, கூட்ட குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனிதர்களால் வகுக்கப்பட்ட பொருளாதார கொள்கை அல்ல, எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீனால் வகுத்து தரப்பட்ட பொருளாதார கொள்கை இது. ஆனால் இதில் பெரிய வேதனை என்னவென்றால் சகோதரர்களே, அல்லாஹ் வகுத்து தந்த பொருளாதார திட்டத்தை, அல்லாஹ் வகுத்து தந்த பொருளாதார திட்டத்தை முஸ்லிம் வியாபாரிகளே புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட வியாபாரிகள், ஏனென்றால் பொருளாதாரம் என்றாலே அது வியாபாரிகளோடு சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் என்றாலே வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டது. வருகிறது. சமூக வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைகளுக்கெல்லாம் பொருளாதாரம் ஒரு சிறிய அளவு தொடர்பு இருந்தாலும் கூட வியாபாரத்தோடு தான் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய தொடர்புடையது. அந்த வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள், அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் தீன் இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டவர்கள், அல்லாஹ் வகுத்து தந்த அந்த பொருளாதார திட்டத்தை தெரியாமல் வியாபாரம் செய்வதன் விளைவு எல்லா மக்களும் தங்களுடைய பொருளாதாரத்தில் வியாபாரத்தை தோல்வி அடைவதை போன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களும் வியாபாரத்தில் தோல்வி அடைகின்றார்கள். இந்த மக்களும் பொருளாதாரத்தில் நஷ்டம் அடைகின்றார்கள். காரணம் என்ன? இந்த மக்கள் அல்லாஹ் வகுத்து தந்த பொருளாதார திட்டத்தை விட்டுவிட்டு மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் புது புது பொருளாதார கொள்கைகள், மனிதர்களால் உருவாக்கப்படும் பொருளாதார கொள்கைகள், அதனுடைய நியாயங்களை புரிந்து அதனுடைய தவறுகளை எல்லாம் இவர்கள் சரிகண்டு அதனை பின்பற்றக்கூடிய விளைவு என்ன இருந்தால் சோதரர்களே, எல்லா மக்களும் தோல்வியடைவதை போன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களும் பொருளாதாரத்தில் தோல்வியடைகின்றார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களும் வியாபாரத்தில் நஷ்டமடைகின்றார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் வகுத்து தந்த பொருளாதார திட்டத்தை விட்டுவிட்டு, அல்லாஹ் வகுத்து தந்த அற்புதமான அடிப்படை அம்சத்தை தூரத்துக்கு வைத்துவிட்டு மனிதர்கள் தரக்கூடிய பொருளாதார திட்டங்களை இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக பொருளாதார நெறியாக எடுத்து செயல்படுவதன் விளைவு இவர்களும் தோல்வியடைகின்றார்கள். ஒன்று, உலகத்திலே தோல்வியடைகிறார்கள். இங்கே தோல்வி என்பது இரண்டு விதமான தோல்வி. மற்றவர்களுடைய பொருளாதார திட்டத்தை ஏற்று முஸ்லிம்கள் செயல்படுவதன் விளைவு ஒன்று, உலகத்திலேயே தோல்வியடைந்துள்ளார்கள், அல்லது மறுமையிலே மிகப்பெரிய தோல்வி அடைகின்றார்கள். மறுமையிலே மிகப்பெரிய தோல்வி அடைகின்றார்கள். எப்படி? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்று நமக்கு மத்தியிலே வரக்கூடிய பொருளாதார திட்டங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹரம ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கின்றான். ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கின்றான், வ ஹரம ரிபா, ஆனால் வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கின்றான். வியாபாரத்தை ரப்பல் ஆலமீன் ஹலால் ஆக்கியது அதுவும் ஒரு பொருளாதார திட்டம், வட்டியை ரப்பல் ஆலமீன் ஹராம் ஆக்கியது அதுவும் ஒரு பொருளாதார வழிகாட்டுதல். இங்கே மனிதர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவரும் சரி, வியாபாரத்தையும் செய்து கொண்டு வட்டியையும் ஹலாலாக்கிக் கொள்வதனுடைய விளைவு அவர்கள் ஒன்று தன்னுடைய வியாபாரத்திலே உலகத்திலேயே தோல்வியடைகின்றார்கள், அல்லது மறுமையிலே மிகப்பெரிய தோல்வியடைகின்றார்கள். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய யதார்த்தமான நிகழ்வு. அருமை சகோதரர்களே, அந்த வட்டியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி என்பது எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஹராம். ஏனென்றால் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தன்னுடைய திருமறையை சொல்கின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு மீறிய அளவுக்கு, அதாவது அவனால் முடியாத ஒன்றை ரப்பல் ஆலமீன் அவனை திணிக்க மாட்டான். மனிதர்களுக்கு அல்லாஹ் சில விதிமுறைகளை சில நடைமுறைகளை விதித்திருக்கிறான் என்றால் அந்த விதிமுறைகளை பேணி மனிதனால் நடக்க முடியும் என்பதனால் தான் ரப்பல் ஆலமீன் அந்த விதிமுறைகளை மனிதனுக்கு விதியாக்கி இருக்கின்றான். மனிதனால் முடியாத ஒன்றாக இருக்குமேனால் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக கடமையாக்க மாட்டான் என்று திருமறையில் வாக்களிக்கின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனால் முடியாத ஒன்றை நாம் அவன் மீது திணிக்க மாட்டோம், முடியாத ஒன்றை அவன் மீது விதிக்க மாட்டோம். இன்றைய காலகட்டத்திலே இந்தியா போன்ற ஒரு எல்லா பொருளாதார கொள்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாட்டிலே, இஸ்லாத்திற்கு அறவே இடமில்லாத போன்ற நாட்டிலே ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் தன்னோடு பழகக்கூடிய வியாபாரிகள் முஸ்லீம்களோடு வியாபாரம் செய்கிறார், முஸ்லீம் அல்லாதவர்களோடு வியாபாரம் செய்கிறார், வட்டியை பிரதான தொழிலாக கொண்ட மார்வாடியோடும் வியாபாரம் செய்கின்றார், இப்படி எல்லா மக்களோடும் கலந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்றைய காலகட்டத்திலே அது இந்தியாவில் இருப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே இவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பின்பற்றி வியாபாரம் நடத்த முடியுமா? முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பேணி வியாபாரம் செய்ய முடியுமா? அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட வட்டியிலிருந்து முழுமையாக விலகி இவர்களுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால், நாம் நம்மில் பல பேர் விரும்பியோ விரும்பாமலோ நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக சொல்லிக்கொள்வோம், அதெல்லாம் முடியாதுங்க, இன்றைய காலத்தில் அதெல்லாம் முடியாது. இன்றைய சூழ்நிலை பலதரப்பட்ட மதத்தை சார்ந்த வியாபாரிகளோடு, பலதரப்பட்ட கொள்கைகளை சார்ந்த வியாபாரிகளோடு நாம் கொடுக்கல் வாங்கல் நடத்தும் பொழுது, நான் 100% பியூராக வியாபாரம் செய்வேன், 100% சுத்தமான வியாபாரத்தை செய்வேன், ஹலாலான வியாபாரம் செய்வேன் என்று என்னால் செய்ய முடியுமா என்று பார்த்தால் நாம் ஈஸியாக ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவோம், முடியாது என்று. ஆனால் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, முடியாத ஒன்றை உங்கள் மீது நான் திணிக்க மாட்டேன், முடியாத ஒன்றை உங்கள் மீது நான் விதிக்க மாட்டேன், முடியாத ஒன்றை உங்கள் மீது நான் விதியாக்க மாட்டேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்வதன் மூலமா நமக்கு என்ன தெரிகிறது? ஒன்று, முடியாது என்று சொல்லக்கூடிய நம்முடைய வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும், அல்லது முடியாததை உங்கள் மீது திணிக்க மாட்டேன் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய வார்த்தை நவுது பில்லா பொய்யாக இருக்க வேண்டும். முடியாது என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலே 100% ஹலாலான வியாபாரம் பண்ண முடியாது, வட்டிக்கு வாங்க வியாபாரம் பண்ண முடியாது, வட்டி கொடுக்காம வியாபாரம் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது என்று சொல்லுவோம். விரும்புவோம் என்றால் ஒன்று, நம்முடைய இந்த வாரம் உண்மையாக இருக்க வேண்டும். முடியாது என்று நாம் சொல்லக்கூடிய இந்த வாரம் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லது முடியாத ஒன்றை உங்கள் மீது திணிக்க மாட்டேன் ரப்பலான்னு சொன்னானே அது பொய்யாக வேண்டும். அவது பில்லா, இரண்டில் எது சரி? இரண்டில் எது சரி? இன்றைய காலகட்டத்தில் வட்டி வாங்காமல், வட்டிக்கு சம்பந்தப்படாமல் வியாபாரம் செய்ய முடியாது, ஹலால் ஹராம் பார்த்து நூற்றுக்கு நூறு சரியான வியாபாரம் செய்ய முடியாது என்று நாம் சொல்கின்றோமே, இந்த வரட்டுவாதம் இந்த வாரம் சரியானதா? அல்லது ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது முடியாத ஒன்றை திணிக்க மாட்டோமா என்று சொல்கின்றானே அந்த ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை சரியானதா? அருமை சகோதரர்களே, இங்கே நம்முடைய வார்த்தை தான் சரி, நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது பொய் நவுதுபில்லா என்று சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடமே இஸ்லாம் என்ற வளையத்தை நம்முடைய கழுத்தில் இருந்து கழற்றி எறிந்துவிட்டு இஸ்லாம் என்ற கோட்டையை விட்டு வெளியேறலாம் ஆகிவிடுவோம். எந்த ஒரு முஸ்லீமும் அல்லாஹ் சொல்வதைத்தான் நம்புவான், அல்லாஹ் சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் ரப்பல் ஆலமீன் திருமறையில் கூறுகின்றான், மா கான லில் மூமினீன் வலா லில் மூமினத்தீன் அன் யகூன லஹுல் கிய்ர் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு. எந்த ஒரு மூமினாக ஆணாக இருந்தாலும் சரி, மூமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதா கலல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வோ அல்லாஹ் ரசூலோ ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்து விட்டால், இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால், அல்லாஹ் ரசூலுகளுக்கு தீர்ப்பளித்து விட்டால், அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. எந்த ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது, இதுதான் கூடும், இது கூடாது, இதுதான் ஆகும், இது ஆகாது என்று அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் தீர்ப்பளித்து விட்டால், அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல் தங்களுடைய விஷயங்களை தீர்மானித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தீர்க்கமானது, உறுதியானது. நம்முடைய அறிவால் விளங்க முடியாமல் போகலாம், நம்முடைய சிற்றறிவால் அதை புரிய முடியாமல் போகலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை தீர்மானித்து விட்டால், தீர்ப்பளித்து விட்டால் அதுதான் இறுதி தீர்ப்பு. அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் நமக்கு வட்டியை ஹராம் என்று நமக்கு சொல்லியிருக்க, இன்று வியாபாரிகளுக்கு மத்தியிலே எத்தனை விதமான வட்டிகள், எத்தனை விதமான ஹராமான வட்டி, எத்தனை விதமான வட்டிகள் எடுத்து சொல்லுவோம் என்றால், சகோதரர்களே, இன்று நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வட்டிகளை எடுத்து பார்த்தால் முதல்ல முக்கியத்துவம் இடம்பெறக்கூடிய ஒரு வட்டி என்னவென்றால், நாம் பொதுவாக பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கக்கூடிய வட்டி, பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கக்கூடிய வட்டி. வட்டிக்காண்டி கடன் வாங்கினேன், வட்டிக்காண்டி கடன் கொடுத்தேன், இன்னைக்கு வட்டி கடன் வாங்காம என் வியாபாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது, அபிவிருத்தி செய்ய முடியாது என்று நாம் நினைக்கின்றோமே, இந்த அபிவிருத்தி சிந்தனையே சைத்தானுடைய சிந்தனை. வட்டிக்கு வாங்கித்தான் என்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் அதில் அபிவிருத்தி வைக்க மாட்டான். யம்ஹல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், ரப்பல் ஆலமீன் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய செல்வங்களை வளர்ப்பான், வட்டியின் மூலமாக உங்களுடைய செல்வத்தை அழிப்பான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், யம்ஹல்லாஹு ரிபா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அழித்தே தீர்வான், அதனுடைய பலக்கத்துகளை அழித்து விடுவான், அதில் அபிவிருத்தி அழித்து விடுவான். நீங்க நினைக்கலாம் அதன் மூலமாக இத்தனை பர்சன்ட் வட்டி வாங்கினா இத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும், அதன் இத்தனை பர்சன்ட் வட்டிக்கு போயிட்டா இத்தனை பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் உங்களுடைய சிற்றறிவால் தப்பான கணக்கு போடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கணக்கு எம் ஹல்லா ரிபா, வட்டியையும் வட்டியின் வருமானத்தையும் வருமானத்தின் வரக்கூடிய இன பெருக்கத்தையும் பொருளாதார பெருக்கத்தையும் ரப்பல் ஆலமீன் அழித்து தீர்வான். இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அருமை சகோதரர்களே, இப்படி வட்டியை நேரடியாக கொடுத்து வாங்குவது, அடுத்த ஒரு வட்டி என்று எடுத்துக்கொள்வோம் என வியாபாரிகள் மத்தியில் இருப்பது செக் டிஸ்கவுண்ட். இன்று வியாபாரிகள் மத்தியிலே கடன் கொடுத்து வாங்குவது, டெபிட்லே வாங்குவது வழமையாக உள்ள ஒன்று. இந்த டெபிட்லே வாங்கும் பொழுது இரண்டு மாசம் செக் போட்டு, இரண்டு மாசம் டேட் போட்டு, மூணு மாசம் டேட் போட்டு செக் கொடுத்து விடுகிறார்கள். அந்த செக்கை வைத்துக் கொண்டு இவருக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டால் அந்த செக்கை கொண்டு போய் அதை மாறுவாடிட்டையோ, அல்ல இது போன்ற ஒரு ஹராமி கிட்டையோ, அல்ல ஹராமான வியாபாரம் செய்யக்கூடிய ஹராமான லாபத்தை எதிர்பார்த்து நினைத்து காத்திருக்கக்கூடிய ஒரு புல்லுருவிடமோ கொண்டு போய் அந்த செக்கை கொடுத்து விட்டு அதற்கு செக் டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 ரூபாய் என்றா 300 ரூபாய் எடுத்துங்க, மீது 700 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க போதும், அல்ல 10000 ரூபாய் என்றால் 300 ரூபாய் எடுத்துங்க, அல்லது 9700 ரூபாய் எங்களுக்கு கொடுங்க போதும் என்று செக் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடிய இந்த வட்டி இருக்கிறது, இதுவும் மகா கொடிய வட்டி. இதுவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற தாயிடத்தில் விபச்சாரம் செய்வதை விட கொடுமையான வட்டி என்று வர்ணித்தார்களே, அதை விட கொடுமையான வட்டி இது. அந்த வகை இதுவும் சார்ந்ததுதான் செக் டிஸ்கவுண்ட் என்பது. அடுத்து நமக்கு மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய வட்டி என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது மற்ற இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை பற்றி பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உலமாக்கம் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் என்பது தவிர்க்க முடியாது, அது அரசாங்கத்துடைய கட்டாய கட்டளை, நீங்கள் செய்யத்தான் ஆக வேண்டும். அதே போன்று ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சொத்து காப்பீடு,
இந்த சொத்து காப்பீட்டை பொறுத்தவரையில இன்றைய காலகட்டத்தில் ஒரு கலவரம் போன்றோ அல்லது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது தீ வைப்பது என்ற காரியங்கள் அடிக்கடி நிகழ்வதனால் சொத்துக்களை ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் செய்வது ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் கூடும் என்று உலமாக்களால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தீன் அல் இஸ்லாம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அனுமதிக்கிறது. ஆனால் அதற்கும் மேலே போய் நம்முடைய ஆயுள் காப்பீடு என்ற பெயரில் லைஃப் இன்சூரன்ஸ் செய்வதும் லைஃப் இன்சூரன்ஸுக்காக பிரீமியம் கட்டுவதும் அந்த லைஃப் இன்சூரன்ஸுக்காக மாத மாதம் பணம் செலுத்துவதும் அதன் மூலமாக வரக்கூடிய பல மடங்காக பெருகி வரக்கூடிய பல வருமானத்தை பயன்படுத்துவதும் இவை அனைத்தும் ஹராம். மனிதனுடைய ஆயுளுக்கு அல்லாஹ்வை தவிர யார் நமக்கு இன்சூரன்ஸ் தர முடியும்? மனிதனுடைய ஆயுளுக்கு யார் இன்சூரன்ஸ் தர முடியும்? அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை மறந்தவர்கள், உலகமே சாஸ்வதமாக நினைக்கக்கூடியவர்கள், உலக வாழ்க்கையில் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்கப் போகிறேன் அல்லது எனக்கு பிறகு என் பிள்ளைகள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸை நாடி செல்வார்களே தவிர அல்லாஹ்வுடைய கதர் மீது, அல்லாஹ்வுடைய தக்தீரின் மீது, அல்லாஹ்வுடைய விதியின் மீது, அல்லாஹ் நாடியது நாடி நேரத்தில் நடக்கும் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடிய உண்மையான மூமின் ஒருபோதும் இந்த லைஃப் இன்சூரன்ஸை நாடி செல்ல மாட்டார். அடுத்து இருக்கக்கூடியது ஷேர் மார்க்கெட். நமக்கு மத்தியிலே வட்டி பல ரூபத்திலே உலாவிக் கொண்டிருக்கக்கூடியது ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பங்கு சந்தை, இதை மார்க்கம் நமக்கு முழுமையாக அனுமதிக்கின்றது. ஒரு கம்பெனியிலே உதாரணமாக ஒரு சாப்ட்வேர் கம்பெனி, அந்த சாப்ட்வேர் கம்பெனி தன்னுடைய ஷேரை அவர்களால் பொருளாதாரம் முதல் முழுமையாக முதலீடு செய்ய முடியாத நிலையில் அவர்கள் தங்களுடைய ஷேரை பொதுமக்களுக்கு மத்தியில் விற்பனை செய்கின்றார்கள். மார்க்கெட்டுக்கு வருகின்றது. மார்க்கெட்டுக்கு எப்படி வருகிறது என்றால் எங்களுடைய கம்பெனியில 1000 ஷேர் இருக்கின்றது, ஒரு ஷேரினுடைய 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கின்றார்கள். நீங்கள் அந்த சாப்ட்வேர் கம்பெனியிலே 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேரை வாங்கிக் கொண்டால் நீங்கள் அந்த கம்பெனியிலே ஒரு பங்குதாரர், நீங்கள் அந்த கம்பெனியினுடைய ஒரு மேனேஜிங் பார்ட்னர், நீங்கள் நிர்வாகத்திலே நீங்கள் ஒரு பங்குதாரர். அந்த கம்பெனியில் வரக்கூடிய லாபமும் நஷ்டமும் நீங்கள் எத்தனை சதவீதம் பங்கெடுத்திருக்கிறீர்களோ அத்தனை சதவீதம் உங்களுக்கு லாபத்திலும் பங்கு வரும், நஷ்டத்திலும் பங்கு வரும். லாபத்தில் பங்கு வரும் பொழுதுதான் அந்த கம்பெனியுடைய ஷேர் விலை ஏறிக்கொண்டே செல்கின்றது, உங்கள் லாபம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கம்பெனியின் ஷேர் இறங்கிக் கொண்டே வந்தால், அந்த கம்பெனியின் பங்கு விற்பனை இறங்கிக் கொண்டே வந்தால் உங்களுக்கு நஷ்டத்திலே பங்கு கிடைக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை இஸ்லாம் முழுமையாக அனுமதிக்கிறது, அங்கீகரிக்கிறது. ஆனால் இந்த ஷேரில் வரக்கூடிய இன்னொரு வகை ஹராமாக்கப்பட்ட வகை மியூச்சுவல் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய பரஸ்பர நிதி. பரஸ்பர நிதி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்பது என்னவென்றால் உங்களிடத்தில் ஷேர் மார்க்கெட்ல ஷேரை விட்டு அதே போன்ற ஒரு ஷேர் வாங்குவார்கள். வாங்கி அந்த ஷேர் எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால், அது ஒரு நல்ல கம்பெனிக்கோ, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிக்கோ, அல்லது ஒரு சாப்ட்வேர் கம்பெனிக்கோ, அல்லது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அடிப்படை பொருட்களுடைய இரும்பு சிமெண்ட் போன்ற கம்பெனிக்கோ, அல்லது மற்ற ஹலாலான எத்தனை வாசிய வகைகள் இருக்கின்றனவோ அவைகளுக்கோ பயன்படுத்தப்படாமல் உங்களுடைய பங்கை வாங்கி அவர்கள் வட்டிக்கு விடுவார்கள். அந்த வட்டிக்கு விடும்பொழுது அதில் வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு பிரீமியம் என்ற பெயரிலோ அல்லது ரிட்டர்ன் என்ற பெயரிலோ, வட்டிக்கு பேர் ரிட்டர்னிங் என்றால் நம் பேரை மாற்றிக்கொண்டால் நமக்கு சரியாகிவிடும். வட்டினா ஹராமே, ரிட்டர்ன் என்று ஒரு புதுமையான பேர் சொன்னால் நமக்கு அது ஹலால் ஆகிவிடும். அல்லது உங்களுக்கு ஒரு பிரீமியம் என்ற பெயரில் சொன்னால் நமக்கு ஹலால் ஆகிவிடும். இப்படி பெயர்களை மாற்றி ஹலாமான வட்டியை, ஹராமான வட்டியை ரிட்டர்ன் என்ற பெயரில் சொல்லக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இதுவும் முழுக்க முழுக்க ஹராமாகும். இந்த வட்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வன்மையாக எச்சரிக்கப்பட்ட, வன்மையாக கண்டிக்கப்பட்ட, பெற்ற தாயிடத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய கொடுமையை போன்ற கொடுமைகளே இதுவும் கட்டுப்படும். இந்த வட்டியும் இப்படி பலவிதமான வட்டிகள் நமக்கு மத்தியிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வட்டி என்னவென்றால் ஏலச்சீட்டு. ஏலச்சீட்டு, ஆக்ஷன் சீட்டு. இந்த ஏலச்சீட்டு என்னவென்றால் வியாபாரிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை போன்ற ஏலச்சீட்டு என்பது. நானும் எங்க பணத்தை சேமிக்கவே முடியல, திடீர்னு ஒரு 10,000 தேவைப்படுது, 1,00,000 தேவைப்படுது, அல்லது சேமிப்புக்கு ஒரு வழி தேவைப்படுது, அதுக்கு இந்த ஏலச்சீட்டு போட சம்பாதி நாங்கள் எங்களுடைய பணத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம், சேமித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த ஏலச்சீட்டு என்பதும் வட்டியினுடைய ஒரு வகை. ஏலச்சீட்டு என்பதும் வட்டியினுடைய ஒரு வகை. இந்த ஏலச்சீட்டு எப்படி வட்டியாகும், ஹராமாகும்? உதாரணமாக 20 மாதத்திற்கே ஒருத்தர் ஏலம் பிடிக்கின்றார், சீட்டு பிடிக்கின்றார், 20 பேர் ஒருத்தர் சீட்டு பிடிக்கின்றார். ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் சீட்டு, 1,00,000 சீட்டு, 20 மாதம் ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய் என்று சீட்டு பிடிக்கின்றார். அங்கே ஏலம் இடும்பொழுது முதல் மாதம் 2,000 ரூபாய் ஏலத்துக்கு போகுது, மீதி 3,000 ரூபாய் நீங்க கட்டணும், ஒவ்வொரு ஆளும் 3,000 ரூபாய் கட்டணும். அடுத்த சீட்டு 20,000 ரூபாய் ஏலம் போச்சு அப்படின்னு சொன்னா மீதி 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் 20 பேர் வரும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு நீங்க கட்ட வேண்டும், முழுமையா நீங்க 5,000 ரூபாய் கட்ட வேண்டியதில்லை. அடுத்த சீட்டை எடுத்துக்கணும், 30,000 ரூபாய் போக மீதி 70,000 ரூபாய் 20 பங்கா ஷேர் வைக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு 3,500 ரூபாய் வரும், 3,500 நீங்க கட்டினா போதும். அடுத்த மாதம் ஏலம் விடும்பொழுது அது 40,000 ரூபாய் ஏலத்துக்கு போகும், மீதி 60,000 தான், 60,000 ஷேர் வைக்கும் போது 3,000 கட்டினா போதும். இப்படி நீங்கள் மொத்தமாக கட்டி 3,000, 3,500, 4,000, 3,200, 2,500, இப்படி 20 மாதம் கட்டி மொத்த தொகையை பார்க்கும் பொழுது நீங்கள் உதாரணமாக ஒரு 70,000 ரூபாய் கட்டியிருக்கிறீர்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு 70,000 ரூபாய் கட்டியிருக்கிறீர்கள். ஆனால் கடைசியில நீங்க ஏலச்சீட்டு எடுக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு இடையில பணம் தேவையில்லை, அதனால எடுக்கல, நீங்க கடைசியில் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கட்டிய தொகை 70,000 ரூபாய், ஆனா கடைசி சீட்டு என்பது 5,000-10,000 மேல போகாத சீட்டு. ஏன்னா எல்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க, யாரும் ஏலம் கேட்க மாட்டாங்க. 10,000 மேல போகாது. 10,000 போச்சுன்னா மீதி உங்களுக்கு 90,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க மொத்த கட்டினது எவ்வளவுதா? மொத்த கட்டது எவ்வளவுதா? 70,000 ரூபாய். இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பது 90,000 ரூபாய், 20,000 ரூபாய் வட்டி. 20,000 ரூபாய் வட்டி நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். இது எப்பொழுது? கடைசியில சீட்டு எடுத்தால். இதே சீட்டு ஆரம்பத்தில் முதல் சீட்டுல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, முதல் சீட்டுல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த முதல் சீட்டு 30,000-40,000 போயிருக்கும், மீதி 60,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் 20 மாசமா கட்டின மொத்த தொகையை கூட்டி கழிச்சு பார்த்தா 70,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சது 60,000 தான். ஆனா 10,000 ரூபாய் வட்டி கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் கட்டிய தொகையை விட உங்களுக்கு அதிகமாக கிடைத்தால் அதிக தொகையை வட்டியாக வாங்குகிறீர்கள். நீங்கள் கட்டிய தொகையை விட குறைவான தொகையை பெற்றால் நீங்கள் அந்த இடைப்பட்ட தொகையை வட்டியாக கொடுத்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலே ஏலச்சீட்டும் ஹராம், வட்டி தான், அதுவும் மார்க்கத்திலே அனுமதி இல்லாதது. அடுத்து வியாபாரத்தில் பரவலாக இருப்பது ஒத்திக்கி விடுவது. இந்த ஒத்திக்கி விடுவது என்பது இருக்கிறதே, இதுவும் வட்டி. எப்படி என்றால், ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு வச்சுக்கீங்க, 3 வருஷத்துக்கு வச்சுக்கீங்க, எனக்கு வந்து மாசம் மாசம் 10% 3% 5% எனக்கு வட்டியாக கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன். இப்படி பணத்தை கொடுத்து நான் வட்டியாக கேட்கும் பொழுது அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எனக்கு மாசம் மாசம் கொடுக்கறது பணம் இல்லை, என்னால் பணம் கொடுக்க முடியாது, அதனால என்ன பண்றேன்னு சொன்னா, 3 வருஷத்துக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை உன்ட்ட ஒப்படைச்சிடறேன். வருமானம் வரக்கூடிய என்னுடைய வீட்டையோ அல்லது கடையோ சொத்தையோ அல்லது காம்ப்ளெக்ஸையோ அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையோ ஒன்றை நான் இடத்திலே ஒப்படைத்து விடுகின்றேன். நீ என்னிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அல்லது சொத்தை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை நீ வட்டியாக எடுத்துக் கொள்ளலாம். அல்லது உனக்கு நீ வாடகை கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் நீயே இருந்து அனுபவித்துக் கொள்ளலாம். நான் மாசம் மாசம் உனக்கு 3,000 ரூபாய் வட்டி தரணும் இல்லையா, அந்த வாடகையை நீ அந்த வட்டியை நீ அங்கே குடித்தனமாக இருந்து அனுபவித்துக் கொள்ளலாம். ஒத்திக்கி விடுவது என்பது இதுவும் வகை வட்டியை சார்ந்தது. இந்த வட்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெற்ற தாயிடத்தில் விபச்சாரம் செய்வதை விட கொடுமையானது என்று பெருமானார் கண்டிக்கப்பட்ட வட்டியை சார்ந்ததுதான் இந்த ஒத்திக்கி விடுவதும். இது எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு நம்ம ஈஸியா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார், ஆனா இன்னைக்கு காலத்தில் இதெல்லாம் முடியாது. இன்னைக்கு காலத்தில் இதெல்லாம் முடியாது. சாலை உங்களை ஒன்று சொல்லிக் கொடுத்தேன், நீங்க உங்களுடைய அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய ரப்பலாலும் இடத்திலே உங்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இருந்தால், உங்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இருந்தால், ஏன்லாம் நான் பார்த்துக்கிறேங்க என்ற தைரியம் இருந்தால், நீங்கள் தாராளமாக வட்டியை வாங்குங்கள், வட்டியை கொடுங்கள், ஒத்திகை எடுங்கள், ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, எப்படி வேணாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே இதை கடைபிடிக்க முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் ரப்பின் மீது தைரியம் வைத்து ரப்பலா என்று நான் பதில் சொல்கிறேன், பார்த்துக்கலாம், அல்லாஹ் பார்த்துப்பான் என்று அந்த அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு தைரியம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்தால் நீங்கள் குற்றவாளிதான், பாவிதான். அது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ளது. ஆனால் இன்றைய காலத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய குஃபுருடைய நிலையை ஏற்படுத்திவிடும். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக, எல்லாவற்றுக்கும் மேலாக சைத்தான் எல்லா வழிகளிலும் மனிதர்களை ஈமானை கெடுப்பான் என்பதற்கு ஆதாரமாக இன்றைய காலகட்டத்திலே நவீனமான ஒரு ஹராமான வியாபாரம் வந்திருக்கின்றது. அந்த வியாபாரத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் என்றால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM சுருக்கமாக. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல எப்படி உங்களை ஏமாற்றுவார்கள் என்றால், உதாரணமாக ஒரு கோகோ கோலாவுடைய விலை, அதனுடைய அசல் விலை 90 காசு தான் ஆகுது, ஆனால் அது மார்க்கெட்டுக்கு வரும்போது 10 ரூபாய் ஆயிடுது, இது 9 ரூபாய் எங்க போகுது அப்படின்னா அவங்க விளம்பரத்துக்கு அதுக்கு இதுக்கு செலவு பண்றாங்க, ஏஜென்ட்டு சப் ஏஜென்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டரு இப்படி பல பேருக்கு அது லாபமாகவும் பல விளம்பரங்களுக்கு பணமாக கோடி கோடியாக போய் கடைசியில் 90 காசு மதிப்புள்ள ஒரு கோகோ கோலா உங்க கையிலுக்கு 10 ரூபாயா வந்து சேருது, 1,000 மடங்கு அதிகமாக உங்க கைக்கு வந்து சேருது. ஆகவே நாங்க அப்படிலாம் இல்லை, அதனால 10 ரூபா கோகோ கோலா உங்கள்ட்ட 10 ரூபாயே கொடுப்போம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, அதை குடிச்சிட்டு சும்மா தூர போட்டு போயிடாம நீங்க இன்னும் 2 கோகோ கோலா கஸ்டமரை சேர்த்து விடணும், ஆச்சரியப்படுத்துக்கல. இப்படி ஒரு ஏமாற்று பிரச்சாரம் செய்து MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் புதுசு புதுசா என்ன தெரிஞ்சா, ஆம் வேண்டாம், காண்டம்னா, காந்த படுக்கைனா, களிமண் சட்டின்டா, சிலிக்கான் சட்டின் ஒரு சட்டி பணியை கண்டுபிடிச்சாங்க. நீங்க போடுற சட்டி பணி எல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, நாங்க போடுறது களிமண், வித்தியாசமான மலேசியால இருந்து கொண்டு வந்த ஒரு சிலிக்கான் பொருள், அதை இணைச்சு கொண்டு வரோம், அதை போட்டா உங்க உடம்புக்கு தெம்பு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் சொல்லி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கிடந்த காந்த படுக்கையை கொண்டு வந்தா காந்த மாறிச்சு. பார்த்தோம் இது எல்லாம் போய் இப்ப எதுல வந்து நிக்குதுன்னா கோல்ட் குவெஸ்ட், கோல்ட் குவெஸ்ட், தங்க ஏமாற்று வேலை. அதுக்கு பேரு, அதுக்கு வச்ச பேரு என்னங்க, தங்க ஏமாற்று வேலை. ஒரு பவுன் தங்கம் 8 கிராம் கொண்ட ஒரு பவுன் தங்கம், இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை என்ன, 5500 ரூபா, 5600 ரூபா. நீங்க எங்க போய் கொடுத்தாலும், எந்த லோக்கல் கடையில் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பவுன் தங்கத்தை வாங்கிட்டு, 5500 ரூபா வாங்கிட்டு உங்கள்கிட்ட தங்கத்தை, ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்துருவாங்க. இதுல என்ன பண்ணாங்களா, அந்த தங்கத்துல காபத்துல பணத்தை போட்டுறாங்களாம். தங்கத்துல கோல்டு காயின்ல காபத்துல பணம் போடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை போட்டு போனா சொர்க்கத்துக்கு போனா எல்லாம் நேரம் நேரம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க தானே. அந்த காபத்துல படத்தை போட்ட உடனே அதனுடைய மதிப்பு எவ்வளவு கூடி போச்சான், 28500 ரூபாய் ஆகி போச்சான். 8500 ரூபாய் இருந்த அந்த கோல்டு காயினுக்கு விலை காபத்துல படத்தையோ அல்லது போப்பாண்டவர் படத்தையோ அல்லது மதர் தெரசாவுடைய படத்தையோ அல்லது சங்கராச்சாரியுடைய படத்தையோ அல்லது முருகன் சிவம் பார்த்தி எவனையாவது படத்தையோ போட்ட உடனே அவங்க நம்பிக்கை கேட்டவாறு அந்த படத்தை போட்ட உடனே அதுக்கு மதிப்பு என்னவா, 28500 ரூபாயாம். ஒரு பவுன் நகை தான், 8 கிராம் தான். இப்ப இந்த 28500 ரூபாய்க்கு என்ன, ஏன் இவ்வளவு மதிப்பு, 5500 ரூபாய் உள்ள அந்த நகை எப்படி 28000 ரூபாய் மாறிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிரிண்ட் போடுறது இருக்கு பாருங்க, காவத்தலோட பிரிண்ட் போடுறது சாதாரண எல்லாராலையும் போட்ட முடியாது. இதுக்கான சவுதி கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்குவோம், அவங்களுக்கு ராயல்டி கொடுப்போம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கிறது, அதற்காண்டி எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகள் எல்லாம் தாண்டிதான் நாங்க அந்த காவத்தலோட படத்தை போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்குறோம் என்று ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்க. ரோட்ல 2 ரூபாய்க்கு போட்டு வித்துட்டு இருக்காங்க காவத்தல படத்தை, ரோட்ல 2 ரூபாய்க்கு போட்டு காவத்துல படத்தை போட்டு வித்துட்டு இருக்காங்க. கோயில் திருவிழாவை பாருங்க, சங்கராச்சாரி படத்தையும் முருகன் படத்தையும் கிருஷ்ண படத்தையும் 1.5 ரூபாய் 2 ரூபாய்க்கு போட்டு வித்துட்டு இருக்கிறான். அவங்க எல்லாம் எந்த கவர்மெண்ட்ல பெர்மிஷன் ஆயிட்டு இருந்தாங்க, யார்கிட்ட ராயல்டி கொடுத்தாங்க, எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க அவங்க, இப்படி ஒரு ஏமாற்று வேலை. இப்ப நான் மதர் தெரசா படத்தை போனீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் அமெரிக்கால போய் பெர்மிஷன் வாங்கணும். பெரிய சங்கராச்சாரி பெரியவருடைய இதுக்கு முன்னாடி சங்கராச்சாரி இருந்தாரு, அவருடைய படத்தை போனீங்கன்னா காஞ்சி மடத்துல பெர்மிஷன் வாங்கணும், அவங்களுக்கு ராயல்டி கொடுக்கணும், அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்படி எல்லாம் உங்களை குழப்பி அந்த அந்த ஒரு பவுன் தங்கத்துடைய விலை என்ன ஆகி போச்சா, 28000 ரூபாய் ஆகி போச்சான், 28000 ரூபாய் ஆகி போச்சான். சரி, ஏன் இந்த 28000 ரூபாய் இதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து அகில உலக அளவுல காபத்துல பணம் போட்ட அந்த தங்க டாலரை 1000 பீஸுக்கு மேல அவங்க தயாரிக்க மாட்டாங்களாம். அதனால வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து காவத்துல டாலர் போட்ட அந்த தங்கம் எங்க 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 மக்களாம் தேடி அலையும் பொழுது மொத்தமே உலகத்துல 1000 பெட்டு தான் இருக்குமா. அதனால வாங்குறதுக்கு என்ன வேணாலும் கொடுத்து வாங்க தயாராயிடுவாங்களா. நீ 28000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அது பின்னாடி 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அளவு போயிடுமா. ஏன்னா அந்த டாலர் இல்லாட்டா மனசுடைய வாழ்க்கையை போட்டா போடுவோம் பாருங்க. என்னங்க இது, என்ன இது, ஏன் சொல்ல சொன்னா இது எவனோ சொல்றது இல்லைங்க, எவனோ சொல்றது இல்ல. இதை கேட்டுட்டு வந்து ஒரு வட்டிக்கு வாங்குறவன், வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்றவன் தான் தப்புன்னு தெரியும், மறைச்சு மறைச்சு வியாபாரம் பண்ணுவான், வட்டிக்கு வாங்க சொல்ல மாட்டான். தேவைப்படுற மார்வாடி சொல்லுவாங்க, பாருப்பா கடையில வாங்காதப்பா, என் பக்கத்து கடைக்காரன் நல்ல தீன் தாரி, அவரோட ஃப்ரெண்டா இருக்காரு, முகப்பத்தா இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் தெரிஞ்சு கோபப்படுவாரு, நான் வேணா கொண்டு வந்து கட்டிடுறேன், அப்படி மறைச்சு மறைச்சு வாங்குவான். ஆனால் இந்த ஹராமான வியாபாரத்தை செய்யக்கூடியவன், இந்த ஹராமான வியாபாரத்தை செய்யக்கூடியவன் தாரம் நரகத்தை நோக்கி பாதையை எடுத்து வைத்து விட்டு, இன்னும் ரெண்டு பேர் நீ சேரு, நீ சேரு, பொண்டாட்டி சேர்த்துக்க, புள்ளைய சேர்த்துக்க, அம்மா அப்பா சேர்த்துக்க, ஏன்னா அங்கேயும் நரகத்தை ஃபேமிலியோட இருக்கலாம். அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய உலகத்தின் பேராசை எந்த அளவுக்கு தலைக்கேறி விட்டது என்றால், உலக போதை எந்த அளவுக்கு தலைக்கேறி விட்டது என்றால், அல்லாஹ்வை பற்றி கவலை இல்லை, அல்லாஹ் ரசூலை பற்றி கவலை இல்லை, மார்க்கத்தை பற்றி கவலை இல்லை. எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தங்கத்தை விலை கொடுத்து வாங்குவதா இருந்தால் கடனுக்காக தங்கத்தை வாங்குவது கூட கூடாது. எங்களுக்கு கடனுக்கு வாங்குற தங்கத்தை வாங்குறவங்க கேஷ் அண்ட் கேஷ் தான் எதை எது பெருமான சலாம் சொன்னாங்க, கேஷ் அண்ட் கேஷ் வாங்க முடிஞ்சா வாங்க, கடனுக்கு தங்கத்தை வாங்காதீங்க. ஆனா இங்க என்ன ஆகுது, 28000 ரூபாய் கொடுத்துட்டு வெறும் 5000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை தான் வாங்குறாரு, மீதி இப்ப 23000 ரூபாய் எப்போ வாங்குவாரு, நீங்க 4 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா உங்க ஷேர் உங்களுக்கு சேர்ந்துரும், கடனாக வாங்குகின்றார். அருமை சகோதரர்களே, இப்படி இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் தங்கத்தை வைத்துக் கொண்டு கோல்டு காயினை வைத்துக் கொண்டு ஏமாற்றக்கூடிய இந்த சித்து வேலைகள் ஒருபோதும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மூமினோ லா யஹ்துல் வலா யஹ்தல், ஒரு மூமின் அடுத்தவர்களை ஏமாற்றவும் மாட்டான் ஏமாறவும் மாட்டான். ஏமாற்றுபவன் மட்டும் மூமின் அல்ல என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, நீ ஏமாறினால் நீ மூமின் இல்லை, உஷாரா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லா யூல்தவு மூமினின் ஜுஹலில் வாஹிதின் மரத்தைனி, ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து 2 முறை கொட்டப்பட மாட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏற்கனவே காந்த படுக்க நாறி போச்சு, அது ஃபிராடும் தெரிஞ்சு போச்சு, அரசாங்கமே அது தடை பண்ணிடுச்சு, இருந்தாலும் இன்னொரு முறை நான் கொட்டப்படுவேன் என்று நீங்கள் 5000 மதிப்புள்ள தங்கத்தை 28000 கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு இன்னும் 4 பேர் சேரு, இன்னும் 4 பேர் சேரு, இன்னும் 4 பேர் சேரு என்று சேர்த்தார். சகோதரர்களே, நீங்கள் ஏமாந்தது மட்டுமல்ல, மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் வழிபோட்டு கொடுக்கின்றீர்கள். இப்ப இப்படி தாறுமாறா வளரக்கூடியவர்கள் தான் பிற்காலத்தில் ஹர்ஷத் மேத்தாவாகவோ அல்லது லோக்கல் ஆதிகேசவனாக மாறிவிடுகிறார்கள். மாட்டும் போது தெரியும், இருக்கும் போது பெரிய பெரிய தாதாவோ பெரிய கோடீஸ்வரமா என்ன சம்பாதிச்சார் தெரியுமா என்று புகழவார்கள். பிறகு அதே ஆதிகேசன் மீடியாக்களை வரும்பொழுது பேர் மாறிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு மூமின் ஆளாகிவிடக்கூடாது சகோதரர்களே. ஆகவே இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை எந்த காலத்தில் மூமின்கள், இதுக்கு என்ன இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. இந்த கோல்டு கொஸ்டின் சொல்லக்கூடிய தங்கத்தை வைத்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய இந்த வியாபாரத்திற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அனுமதி கொடுத்திருக்கின்றது என்றால் நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு சொன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் எப்படி எப்படிலாம் கேன்வாஸ் பண்றார் என்பதை அதை படம் எடுத்து சிடி போட்டு வியாபாரிகள் மத்தியில், குறிப்பா புதுப்பேட்டை வியாபாரிகள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறாராம். இந்த சிடியை பாருங்க, இதை பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இங்கிட்ட வந்து ஏமாருங்க. அந்த சிடி காப்பி ஒருத்தர் எடுத்து கொண்டு கொடுத்தா நானும் பார்த்தேன், அது எப்படி எப்படிலாம் ஏமாற்றுகின்றார், எப்படி எப்படிலாம் வார்த்தை ஜாலம் செய்கிறான் நானும் பார்த்தேன். அதுல அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயங்கள் நான் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு ஒரு மூமினை பொறுத்தவர்களே அல்லாவுக்கு பயந்து வியாபாரம் செய்யுங்கள், அல்லாவுக்கு பயந்து வியாபாரம் செய்யுங்கள், அல்லா அனுமதித்த விதத்தில் வியாபாரம் செய்யுங்கள். நமக்கு பணம் காசு என்பது எப்படியும் கிடைக்கும், எப்படியும் போகும், யாருக்கு ரப்பலாவின் பணத்தை கொடுப்பார், யாருக்கு பிடுங்கிக் கொள்வார், இது அல்லாவுடைய விருப்பத்தில் கட்டுப்பட்டது. ஆனால் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாவுக்கு பயந்து நாம் வியாபாரம் செய்வோமேனால் அந்த வியாபாரம் மிகப்பெரிய இபாதத்தாக அமையும். எந்த வியாபாரம் வந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் கிடைச்சா போதும் என்று நினைப்போமேனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்தகைய வியாபாரத்தை விட்டோம், அப்படிப்பட்ட மோசடி பேர் வழிகளை விட்டோம். ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.